தமிழ்நாட்டின் குமரி மாவட்டத்தில் நெய்யூரில் பிறந்தவர் டாக்டர் ஜான் சாமுவேல். சிறு வயதிலேயே இலக்கிய ஆர்வமுள்ள இவர் தமிழை ஒரு பாடமாக எடுத்து தமிழ்மொழி, இலக்கியம் ஆகியவற்றில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று அவரது ஆவலுக்கு கிடைத்தது எதிர்ப்புத்தான்.
எதுக்கு தமிழ் எடுக்க போறீங்க, தமிழ் எடுத்து என்ன பண்ண முடியும், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை தான் வந்து ஒவ்வொருத்தரும் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதனால வந்து அதையே ஒரு சவாலாக எடுத்து தமிழை எடுத்து தமிழ் படித்து அப்புறமா ஆங்கிலம் படித்து அப்புறமா வந்து இந்த ஒப்பியல் நோக்கில் கம்பேரிட்டிவ் ஸ்டடி இதுல நிறைய சாதனைகள் எல்லாம் பண்ணணும்னு நினைச்சு ஒவ்வொன்னா செய்து கொண்டு வருகிறேன்.
அந்த முனைப்பில் தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடீஸ் எனப்படும் ஆசியவியல் நிறுவனத்தை தோற்றுவித்தீர்களோ?
ஒரு நிறுவனத்தை ஏன் தோற்றுவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 1981 இதை வந்து ரொம்ப தீவிரமாக சிந்தித்தோம். அப்படி சிந்திக்கிற சமயத்துல வேறு நாட்டு அறிஞர்களும் வந்து எங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால வந்து ஆசிய மொழிகள், ஆசிய பண்பாடு, ஆசிய இலக்கியங்கள் இவற்றிடையே இருக்கக்கூடிய ஒரு குடும்ப ஒற்றுமை, ஜெனிட்டிக் ரிலேஷன்ஷிப் அல்லது ஃபேமிலி ரெசம்பிளன்ஸ் சொல்றோமே, அதை வந்து தேடி கண்டுபிடிக்கின்ற ஒரு தேட்டம் தான் வந்து ஆசியவியல் நிறுவனம். இது வந்து 1982 இதை தோற்றுவித்தோம்.
அனைத்துலக தமிழாராய்ச்சி மன்றம், இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் தமிழ் ரிசர்ச், இதைத்தானே செய்து கொண்டிருந்தது.
ஒரு IATR மாநாடு நடத்துற சமயத்தில் அந்த அமைப்பை தோற்றுவித்தாங்க. அந்த அமைப்பை தோற்றுவித்த நோக்கங்கள் எல்லாம் நல்லா இருந்தது. அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்படவில்லை. என்ன செய்யிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு தமிழ் பதிப்பகத்தை போல நூல்களை பதிப்பித்து வெளியிடுறாங்க. ஆனா மற்ற பிரைவேட் பப்ளிஷர்ஸுக்கு அவங்களுக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு சொன்னா, பிரைவேட் பப்ளிஷர் கூட கொஞ்சம் நல்ல ப்ரூஃப் பார்த்து புத்தகங்களை தரமா வெளியிடுவான். இது ஒவ்வொரு பக்கத்திலையும் வந்து ஒரு 50 பிழைகள் இருக்கும். பிழை மலிந்த சருக்கம்னு சொல்றான் பாருங்க, அது நிறைய தயாராகுது. ஆனா அதனுடைய நோக்கம் அப்படி இல்லை. இந்த சேவியர் தலைநாயகம் போன்றவர்கள் இருந்து வழிகாட்டினாங்க, இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு திட்டமிட்டாங்க. அது ஒரு அரசியலோட சேர்ந்து ஒரு அமைப்பா அப்படி போயிட்டுது.
சரி, அப்படியானால் ஆசியவியல் நிறுவனத்தின் தேவை, நோக்கங்கள், செயற்பாடுகள் என்னவென்று சொல்லுங்களேன்.
எங்களுக்கு இருந்த முக்கியமான ஒரு இடர்பாடு என்னன்னு சொன்னா, இந்த ஒப்பியல் நோக்கில வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் போதுமான அந்த தரவு நூல்கள் நமக்கு இல்லை. இந்த தரவு நூல்கள் மட்டும் போதாது, அது வந்து ஒரு பொதுவான மொழியில வரணும். இந்த தமிழ் இலக்கியங்களை ஒரு மேல்நாட்டு அறிஞன் படித்து அதுல ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னா, தமிழ் இலக்கியங்களை வந்து குறைந்தபட்சம் வந்து ஒரு ஆங்கில மொழியிலேயாவது வந்து நம்ம கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் இருப்பதை உணர்ந்த உடனேதான் நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சோம் சொன்னா, டிரான்ஸ்லேஷன்ஸ் நிறைய பண்ணணும். மொழிபெயர்ப்புகள் மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் தரவு நூல்கள் தயாரித்தல். அதனுடைய விளைவாக தோன்றியதுதான் வந்து தமிழ் இலக்கிய கலைக்களஞ்சியம். 10 தொகுதிகளை கொண்ட தமிழ் இலக்கிய கலைக்களஞ்சியத்தை என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக் அமைப்பை வடிவொற்றி 10 தொகுதிகளாக திட்டமிட்டு முதல் 3 தொகுதிகளை வெளியிட்டோம். 4வது தொகுதி வெளியிடக்கூடிய நிலையில இருக்குது. இப்படி வந்து ஒப்பியல் நோக்கில வந்து ஆராய்ச்சி செய்வதற்குரிய தரவுகளை நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிற சமயத்துல இன்னொரு முக்கியமான ஒரு உரை வந்து எங்களுடைய கண்ணில் தட்டுப்பட்டது. அது என்னன்னு சொன்னா, ஓலைச்சுவடிகள். இந்த ஓலைச்சுவடிகள் பற்றி வந்து விரிவாக ஆராய்ச்சி செய்தோம். ஓலைச்சுவடிகளை நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் என்னவென்றால், பிரிண்டிங் பிரஸ் அச்சு பொறியானது வந்து 19வது நூற்றாண்டுல தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவரை வந்து நம்முடைய பயிர்த்தொழில் நாகரிகம் வந்து 18வது நூற்றாண்டு வரை தொடர்ந்து வந்திருக்குது. இந்த பயிர்த்தொழில் நாகரிகத்தை அடிப்படை கொண்ட ஒரு அறிவு பரிமாற்ற கருவியாக தான் இந்த ஓலைச்சுவடி பயன்பட்டிருக்குது. இந்த ஓலைச்சுவடி, ஓலையில் எழுதக்கூடிய பழக்கம் காகிதத்தினுடைய வருகையாலும் அச்சுப்பொறியினுடைய அறிமுகத்தாலும் வந்து திடீர்னு மாற்றமடைய ஆரம்பித்தது. ஓலையில் எழுதுகின்ற பழக்கத்தை வந்து விட்டுட்டு இப்ப வந்து புதுதாக வந்து பிரிண்டிங் பிரஸ் வர ஆரம்பிச்சது. இந்த காலகட்டத்தில் வந்து மேல்நாட்டு முறையில் அமைந்த கல்வி முறையானது புகுத்தப்படுகிறது, வெஸ்டர்ன் டைப் ஆஃப் எஜுகேஷன். அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, நேட்டிவ் அதாவது உங்களுடைய சொந்த மொழிகள்ல வந்து எதுவுமே இல்லை, எல்லாமே வந்து ஐரோப்பாவில இருந்தா வரணும், ஐரோப்பிய இலக்கியங்களை படித்தால்தான் நீங்க ஒரு முன்னிலைக்கு வர முடியும், ஐரோப்பிய இலக்கியங்களை அல்லது ஐரோப்பிய முறையில் அமைந்த கல்வியை நீங்கள் கற்றால்தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வர்ற சமயத்துல நம்முடைய சொந்த இலக்கிய மரபுகள், சொந்த அனுபவ உணர்வுகள் இவற்றை எல்லாம் புறக்கணித்து ஒரு ஐரோப்பிய மோகம் வந்து வர ஆரம்பித்தது. இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா, சுவாமிநாத ஐயர், யாழ்ப்பாணத்தில் உள்ள சீவை தாமோதரன் பிள்ளை போன்றவர்கள் வந்து ரொம்ப பாடுபட்டு தமிழ் இலக்கியங்களை வந்து அச்சடித்து நூல்களாக கொண்டு வர வேண்டும் என்று அரும்பாடுபட்டார்கள். அதனுடைய விளைவாக வந்து ஒரு 74 நூல்களைத்தான் சுவாமிநாதன் ஐயரனால வந்து பதிப்பிக்க முடிஞ்சது. இப்ப வந்து நாங்க என்ன பண்ணோம்னு சொன்னா, எல்லா நூல்களும் பதிப்பிக்கப்பட்டு விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கள ஆய்வு பண்ண ஆரம்பிச்சோம். இந்த கள ஆய்வுல நமக்கு கிடைத்த செய்திகள் வந்து எங்களை வந்து சற்று அதிர்ச்சி அடைய செய்தது. அதாவது ஒரு 21 விழுக்காடு நூல்கள் மட்டுமே அச்சாகி உள்ளன, 79 விழுக்காடு தமிழ் நூல்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன, ஓரைச்சுவடிகள்ல சிக்கி அழிந்து கொண்டிருக்கின்றன. ஓரைச்சுவடிகள் வந்து ஒரு வெப்ப நாட்டில் வந்து 350 ஆண்டுகள் தான் வாழ முடியும். அந்த 350 ஆண்டுகளுக்குள் நீங்கள் இந்த ஓலைச்சுவடியை வந்து பிரதி செய்யவில்லை என்றாலோ, அச்சடிக்கவில்லை என்றாலோ அது அழிந்துவிடும். அப்படி ஏராளமான நூல்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த ஓலைச்சுவடி தொடர்பான பிரச்சனையை எடுத்து இந்த ஓலைச்சுவடிகளை வந்து பாதுகாக்க வேண்டும், அவற்றை பராமரிக்க வேண்டும், அவற்றை படிக்க வேண்டும், அவற்றை பதிப்பித்து நூல்களாக வெளியிட வேண்டும் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டோடு வேலை செய்ய ஆரம்பித்தோம்.
இந்த வேலைப்பாட்டிற்கு உங்களுக்கு எந்த வகையான ஆதரவு கிடைத்திருக்கிறது ஐயா?
அதுல நான் வந்து யுனெஸ்கோ வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தது. யுனெஸ்கோ வந்து 1992 வந்து மெமரி ஆஃப் த வேர்ல்டு, உலகின் நினைவு சின்னங்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பித்தாங்க. 92 ஆரம்பித்த இந்த திட்டத்தில் நாங்கள் 94 இதில் இணைந்து கொண்டோம். அதுல வந்து இந்த தமிழ் ஓலைச்சுவடிகள் தொடர்பாக வந்து அந்த அவங்களுடைய வல்லுநர் குழு கூட்டத்தில எல்லாம் நாங்க பேசினோம். 1996 நடைபெற்ற வார்சாவில் நடைபெற்ற இந்த வல்லுநர் கூட்டத்தில் இந்திய நாட்டு ஓலைச்சுவடிகள் வந்து உலகின் அரிய ஆவணங்கள் என்றும் அவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று யுனெஸ்கோ அறிவித்தது. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து 1997 தாஷ்கண்டில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆசியவியல் நிறுவனத்தில் உள்ள சுவடிகள், ஓரளவுக்கு ஒரு 1500 சுவடிகள், இவைகள் உலகத்தினுடைய அரிய ஆவணங்கள் சொல்லிட்டு யுனெஸ்கோ அறிவித்தது. அதனுடைய தொடர்ச்சியாக வந்து இந்த சுவடிகளை தேடுகின்ற பணியும், வெளிவராத நூல்களை வந்து அச்சிட்டு ஆங்கில மொழிபெயர்ப்போடு ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த பதிப்புகளாக வெளியிடுகிற முயற்சியில வந்து நாங்கள் ஈடுபட்டோம். அதுல ஏராளமாக தொடர்ந்து செய்துட்டு வரோம்.
இப்படி எத்தனை நூல்களை இனங்கண்டுள்ளீர்கள், எத்தனை நூல்களை பதிப்பித்துள்ளீர்கள்?
ஒரு 500 நூல்களை இனங்கண்டுள்ளோம். அவற்றை எல்லாம் இப்ப டிஜிட்டைஸ் பண்ணிருக்கிறோம். அதுல பதிப்பிக்க முடிந்தது உண்டு. ஒரு 70 நூல்களை பதிப்பித்திருக்கிறோம். இப்ப வந்து எலக்ட்ரானிக் டெக்ஸ்டா மாத்திட்டோம். அதனால வந்து அதை பற்றி நம்ம பாதுகாக்கிற கவலை இல்ல, காப்பி பண்ற கவலையும் இல்ல. ஆனா மீதி உள்ளவர்கள் எல்லாம் இப்ப பண்ணிட்டே இருக்கிறோம். இப்ப தமிழக அரசை கேட்டோம். அரசை கேட்டதனுடைய விளைவாக 12வது 5 திட்டத்துல வந்து ஒரு 2 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழ் ஒலைச்சுவடிகளை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுவதற்காக. ஸோ இதெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ற சமயத்தில் வந்து குறைந்தபட்சம் நம் கைவசம் இருக்கின்றதோ தமிழ் நூல்களையாவது பாதுகாக்க முடியும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. ஏன்னா நம்முடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் வந்து அச்சில் வெளிவந்த நூல்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அச்சில் வெளிவந்த நூல்கள் வந்து ஒரு 21 விழுக்காடு தான். இந்த மீதி உள்ள நூல்கள் எல்லாம் வெளிவரும் போது நம்முடைய ஆராய்ச்சியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாம் மாறுவதற்குரிய வாய்ப்பு உண்டு. ஒரு மைனாரிட்டி கார்பஸ் ஆஃப் லிட்டரேச்சர் டெக்ஸ்ட் வச்சு தானே நம்ம ஆராய்ச்சி பண்றோம். அதனால வந்து இவைகளை எல்லாம் பதிப்பிக்க வேண்டும், இவைகளை பாதுகாக்க வேண்டும், இவைகளை நூல்களாக வெளியிட வேண்டும், இவைகளை மொழிபெயர்த்து உலக மக்கள் அனைவரும் பயன்படுபடியாக கொண்டு வர வேண்டும். இது ஒரு திட்டம்.
ஓலைச்சுவடிகளை கண்டுபிடிப்பதில் ஏதாவது சிரமங்கள் இருக்கிறதா? அந்த சிக்கல்களை உங்களால் எப்படி தீர்க்க முடிகிறது ஐயா?
இதுல என்ன ஒரு சிக்கல்னு சொன்னா, ஓலை படிப்பவருடைய எண்ணிக்கை வந்து குறைந்து விட்டது. நான் சொன்னது போல இந்த மேல்நாட்டு மோகத்தினால நம்ம இதெல்லாம் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இப்ப ஒரு விழிப்புணர்வு வருது. இந்த இவைகள் எல்லாம் வந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டியவை என்கின்ற விழிப்புணர்வு வர்ற சமயத்துல இந்த ஓலை படிக்கின்ற வழக்கம் வந்து இல்லாம போயிட்டு. ஆகவே நாங்க என்ன பண்றோம்னா, ஆண்டுதோறும் 25 இளைஞர்களுக்கு வந்து இந்த பயிற்சி கொடுக்கிறோம். ஓலைகளை வந்து எப்படி, ஏன்னா ஓலைகள்ல எழுதியிருக்கிற அந்த முறை வித்தியாசமா இருக்கும். கூட்டெழுத்துக்கள் பயன்படுத்துவார்கள், பழைய எழுத்து முறையை பயன்படுத்துகிறாங்க, புள்ளி வைக்க மாட்டாங்க. அதுல வந்து நெடுலுக்கும் குறலுக்கும் வந்து வேறுபாடு இருக்காது, நிறுத்த குறியீடு இருக்காது. இப்ப இதெல்லாம் போட்டு நம்ம பதிப்பிக்க வேண்டியது இருக்குது. அதனால இந்த பயிற்சி இல்லாம போயிட்டு அதனால பயிற்சி கொடுத்துட்டே வரோம். இப்ப கூட ஒரு பயிலரங்கு நடத்திட்டு இருக்கிறோம். 30 மாணவர்கள் வந்து பயிற்சி பெறாங்க. மைய அரசினுடைய துணையோடு ஒரு பயிலரங்கம் வந்து இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த பயிற்சி கொடுக்கறதுனால வந்து இளைஞர்கள் வந்து அதை படிக்க முடியும், நூலாக பதிப்பிக்க முடியும். அல்லது பயிற்சி இல்லைன்னா பயன் இல்லையே. ஓலையை மட்டும் பாதுகாத்து வைத்து அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப டிஜிட்டைஸ் பண்ணும்போது முதல்ல என்ன பண்றோம்னா, ஸ்கேன் பண்ணிடுறோம். ஓலையை அப்படியே ஸ்கேன் பண்ணிடுறது, அப்புறமா எடிட் பண்றது. எங்கெங்க ஃபுல் ஸ்டாப் வரணும், எங்கெங்க நெடில் வருகிறது, எங்கெங்க மெய்யெழுத்துக்களை வந்து இனங்கண்டு கொள்ள வேண்டும், எப்படி சீர்பிரிக்கணும், அதெல்லாம் வந்து நீங்க வந்து ஓரளவுக்கு ஓய்வாக இருந்து பண்ண முடியும். விரைவாக செய்ய வேண்டியது வந்து போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டியது வந்து பாதுகாக்க வேண்டியது. சொன்னது போல 350 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து அழிஞ்சிடும். அது ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், அது இட் வில் கெட் டிஸ்இன்டெக்ரேட்டட். அதனால அந்த வெப்ப நாடுகள் அப்படி, ஆனா வந்து இங்கிலாந்து போன்ற குளிர்ந்த பிரதேசங்களுக்கு போன ஒலைச்சுடிகளுடைய நிலை கொஞ்சம் கூட நல்லா இருக்குது. ஐரோப்பாவில் மட்டுமே வந்து ஏராளமான சூடிகள் இருப்பதை கிரகோரி ஜேம்ஸ் என்கின்ற ஒரு ஆங்கிலேயர் அவர் வந்து ஒரு கேட்டலாக் தயார் பண்ணியிருக்கிறாரு. அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க வந்து அதெல்லாம் டிஜிட்டைஸ் பண்ண திட்டமிட்டு இருக்கிறோம்.
உங்களுடைய செயற்பாட்டில் முக்கியமான ஒன்றை சொல்ல மறந்து விட்டீர்களோ என்று தோன்றுகிறது.
முக்கியமானது வந்து செம்மொழி என்கின்ற ஒரு கருத்துருவை கொண்டு வந்து வச்சோம். இந்த செம்மொழி என்று தமிழை 1856 முதல் முதலாக கால்டுவெல் குறிப்பிட்டார். 1856 கால்டுவெல் குறிப்பிட 1875 வந்து போப் வந்து அதை செம்மொழி என்று குறிப்பிட்டார். அதனுடன் பரிதிமார் கலைஞர் வந்து செம்மொழி, தமிழ் செம்மொழி என்று ஒரு ஒரு கட்டுரையினுடைய பகுதியில் வந்து அவர் எழுதினார். தேவரைய பாவாணர் வந்து தமிழ்ஸ் பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதினாரு. இந்த சிந்தனைகளை ஒழுங்குபடுத்தி தமிழுக்கு செம்மொழி என்கின்ற தகுதிப்பாடு கிடைக்க வேண்டும் என்கின்ற முயற்சியை எடுப்பதில் வந்து நாங்கள் ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பித்தோம். இதனுடைய விளைவாக 1996 வந்து மைய அரசு தமிழை செம்மொழி என்று அறிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிக்கை என்னால் தயாரிக்கப்பட்டது. அன்றைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய விருப்பத்தின்படி அந்த அறிக்கை வந்து தயார் செய்யப்பட்டது. அது மைய அரசுக்கு அனுப்பப்பட்டது. அந்த மைய அரசு வந்து நம்ம இந்திய மொழிகளுடைய ஆராய்ச்சி மையம் மைசூருக்கு அதை அனுப்புறாங்க. அப்புறமா வந்து மைசூரில் உள்ள இந்திய மொழிகளின் ஆராய்ச்சி மையம் வந்து செம்மொழியின் தகுதிப்பாட்டை தமிழுக்கு தரலாம்னு சொல்லிட்டு அறிவித்தாங்க. அப்புறமா வந்து மைய அரசு 2004 வந்து தமிழை செம்மொழி என்று அறிவித்தது. அதற்குரிய அடிப்படை அறிக்கை வந்து ஆராய்ச்சி அறிக்கையை நான் தயார் பண்ணேன். அதில் என்ன நாங்கள் கேட்டிருந்தோம்னு சொன்னா, சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் வேறுபட்டது. சமஸ்கிருதம் செம்மொழி தான், ஆனால் சமஸ்கிருதம் வந்து செம்மொழி மட்டும்தான். ஆனால் தமிழுக்கு வந்து இரட்டை தகுதிப்பாடு இருக்குது. செம்மொழி தமிழ் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு செம்மொழி, இன்னொரு பக்கத்தில் தமிழ் மொழி வந்து ஒரு வாழும் மொழி. ஆகவே கிபி 600 வரை உள்ள தமிழ், சமஸ்கிருத தாக்கம் குறைவாக இருந்த தமிழ், அதை வந்து நம்ம செம்மொழி என்று குறிப்பிடலாம். அதுக்கு பின்னால உள்ள தமிழ் இப்ப இருக்க ஏற்கனவே மைய அரசனுடைய அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய எம்ஐஎல் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் என்ற நிலையில வந்து தொடரலாம் என்று அறிக்கை தயார் பண்ணோம். செம்மொழி என்ற அறிவிப்பு மைய அரசு வந்து தமிழை செம்மொழியாக அறிவிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் அதில் என்ன சில குளறுபடிகள் இருந்ததுன்னு சொன்னா, அது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வழியாக அந்த அரசாணை வந்திருக்க வேண்டும், ஆனா வந்து சாகித்ய அகாடமி வழியாக வந்தது. அதை வந்து நம்ம எதிர்த்தோம். அப்புறமா வந்து மைய அரசு திருப்பி அமெண்ட்மெண்ட் பண்ணி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வழியாக வந்து அறிவித்தார்கள். அதுல என்ன ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டதுன்னா, 600 வரை உள்ள தமிழ் செம்மொழின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை இவங்க மெதுவா வந்து 1000 ஆண்டுகள் பழமை இருந்தா செம்மொழி என்று அறிவிக்கலாம் அப்படின்னு அந்த ஜீவோல கொண்டு வந்துட்டாங்க. அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, மலையாளிகள் வந்து நாங்களும் செம்மொழி, தெலுங்கு மொழியும் செம்மொழி, இப்படி வந்து எல்லாருமே செம்மொழிக்கு வந்து தங்கள் உரிமை கோருவதற்கு உரிய ஒரு வழி வகுக்கப்பட்டு விட்டது அந்த அரசாணையில.
இது தவிர நீங்கள் பல மாநாடுகள் ஒழுங்கமைக்கிறீர்கள் இல்லையா?
ஆமா, மாநாடுகள் நிறைய நடத்திட்டு இருக்கிறோம். மாநாடுகள் வந்து பிரதேச அளவுல பண்றோம், தேசிய அளவுல பண்றோம், அனைத்துலக அளவுல வந்து பண்றோம். இந்த அனைத்துலக அளவுல பண்ண மாநாடுகள்ல ரொம்ப முக்கியமானது முருகன் மாநாடு. 1998 வந்து அனைத்துலக முருகன் மாநாடு வந்து ஒரு பெரிய அளவுக்கு நடத்தினோம் சென்னையில. அதுல 26 நாடுகள் வந்து பங்கு கொண்டது. இதனுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா, முருகன் தமிழ் கடவுள், முருகன் வந்து தமிழ் கலாச்சாரத்தினுடைய ஒரு குறியீடு. இந்த அடிப்படையில் எடுத்துட்டு போறோம். அதனுடைய விளைவு என்னன்னு சொன்னா, அந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களை எல்லாம் நாங்கள் இணைக்க முடிஞ்சது. 25 மேற்பட்ட அறிஞர்கள் இலங்கையிலிருந்து கட்டுரைகள் படித்தாங்க. அது போல மொரிஷியஸ்ல வந்து 10-12 பேர் கட்டுரை படிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் ஏராளமான புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் வந்து கட்டுரைகள் படித்தார்கள். அதனால வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு முயற்சியில வந்து முதல் மாநாடு ஓரளவுக்கு வெற்றி பெற்றது. இந்த முதல் மாநாட்டினுடைய தொடர்ச்சியாக வந்து மொரிஷியஸ்ல அடுத்த மாநாடு நடத்துறோம். 3வது மாநாடு வந்து மலேசியாவில் நடைபெற்றது. இது ஒரு பக்கத்துல முருகன் தொடர்பான மாநாடுகள்.
இப்பொழுது ஒரு மாநாட்டை ஒழுங்கு செய்வதாக அறிகிறோம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
மொரிஷியஸ்ல வந்து February 20, 21, 22 இந்த மூணு நாட்கள்ல தமிழ் டயஸ்பரா அண்ட் தி பிரிசர்வேஷன் ஆஃப் தமிழ் கல்ச்சர் என்கின்ற தலைப்புல வந்து ஒரு மாநாடு நடத்த திட்டமிட்டு அதற்குரிய அடிப்படை பணிகள் எல்லாம் இப்ப விரைவாக நடந்துட்டு வருது. மொரிஷியஸ்ல வந்து மொரிஷியஸ்ல உள்ள அமைச்சர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆறுமுகம் பரசுராமன், யுனெஸ்கோவினுடைய ஏசியா பசிபிக் பிரிவினுடைய இயக்குநராக இருந்தவர், அவருடைய தலைமையில கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. மொரிஷியஸ் தான் வந்து அந்த மாநாடை வந்து இப்ப ஹோஸ்ட் பண்ணது. மொரிஷியஸ் உள்ள மகாத்மா காந்தி நிறுவனம், அப்புறமா ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட், அப்புறமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏசியன் ஸ்டடிஸ், இந்த மூணு பேரும் தான் வந்து மூணு அமைப்புகள் சேர்ந்து அந்த மாநாடு நடத்துது. இதோட பல அமைப்புகளும் வந்து கலந்து கொள்ளுது. இந்த மாநாடு வந்து நான் என்ன மாதிரி திட்டமிட்டிருக்கிறேன்னு சொன்னா, அந்த முதல் மாநாடு ஒரு சர்வே கான்பரன்ஸா இருந்தா போதும். அதாவது தமிழ் மக்கள் என்னென்ன நாடுகளில் எல்லாம் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள், புலம்பெயர்ந்து வாழக்கூடிய நாடுகள்ல வந்து அவங்களுடைய நிலை என்ன, நிலைப்பாடு என்ன, அவங்களுடைய பொருளாதார பின்னணி, அவங்களுடைய சமுதாய பின்னணி, தமிழ் அமைப்புகளை ஏற்படுத்துறாங்க, எப்படி தமிழ்நாட்டில் பயன்பாட்டு மொழியாக இருந்த தமிழ் மொழி மொரிஷியஸுக்கு போய் காலப்போக்கில் வந்து அது ஒரு பண்பாட்டு மொழியாக மாறிடுது. ஒரு ஃபங்க்ஷனல் லாங்குவேஜ் ஹஸ் பிகம் எ கல்ச்சுரல் லாங்குவேஜ். இப்ப அந்த தமிழை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த ஒவ்வொரு நாடுகளில் உள்ள புலம்பெயர்ந்த தமிழர்களும் பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. இந்த முயற்சிகள் என்ன, இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி முதல் மாநாடு வந்து ஒரு சர்வே கொடுத்துட வேண்டியது. எத்தனை நாடுகளில், இப்ப 52 நாடுகள்னு சொல்றாங்க, 48 நாடுகள்னு சொல்லுவாங்க, 60 நாடுகள்னு சொல்லுவாங்க. எங்களை பொறுத்தவரையில் ஏறத்தாழ ஒரு 50 நாடுகளில் வந்து தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள். இவர்களை ஒருங்கிணைக்கின்ற முதல் முயற்சியாக இந்த மாநாடு அமையும். இந்த முதல் மாநாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை தரவுகளை வைத்துக் கொண்டு அடுத்தடுத்த மாநாடுகளை வந்து வேறு வேறு நாடுகளில் நடத்தலாம். அப்ப நாம இந்த தீமை வந்து இந்த பொருள் இருக்குல்ல மையப்பொருள், இதை மாற்றிக்கொள்ளலாம். முதல்ல நமக்கு வேண்டியது வந்து இப்ப ஒரு சர்வே, ஒரு ஸ்டாக் டேக்கிங் நமக்கு ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு தெளிவு ஏற்படும்.
இந்த நேர்காணலை கேட்டுக்கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியர்கள் இந்த மாநாட்டிற்காக என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்?
நிச்சயமா ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அந்த நிகழ்ச்சியில வந்து பங்கு கொள்ளணும். ஒரு கோஆர்கனைசர் மாதிரி ஆஸ்திரேலியாவில இருந்து அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். ஏன்னா மலேசியாவில் அதே மாதிரி பண்றாங்க. மலையா பல்கலைக்கழகத்தில் உள்ள அந்த துறை எங்களோடு சேர்ந்து வந்து பணியாற்றுது. அதுபோல வந்து வட அமெரிக்காவில் உள்ள தமிழர்கள் வந்து சுந்தர் தேவ பிரசாத் அவருடைய தலைமையில வந்து இணைஞ்சு எங்களோட சேர்ந்து பணியாற்றுறாங்க. அதே மாதிரி இந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்களை இணைத்து அவங்களையும் வந்து இதுல வந்து முழு மூச்சாக ஈடுபட வைக்க வேண்டும். ஏன்னா இது வந்து மொரிஷியஸ்ல இருக்கிறவங்களோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோ மட்டும் சேர்ந்து சேருவதில்லை, இது எல்லாரும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள், தமிழ் பேசுகின்ற தமிழ் ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி முழுவதுமாக சேர்ந்து இதை செய்ய வேண்டிய ஒரு பணி இது.
இது தவிர வேறு என்ன ஆராய்ச்சியில் ஆசியவியல் நிறுவனமும் நீங்களும் ஈடுபட்டிருக்கிறீர்கள்?
அடுத்து என்ன பண்றோம்னு சொன்னா, இந்த எக்ஸ்டர்னல் ஹிஸ்டரி ஆஃப் தி தமிழ்ஸ், அது ஒரு முக்கியமான ஒரு திட்டம் இணைப்பைசெயரா பண்ணிட்டு வர்றோம். ஏன்னு சொன்னா, தமிழை வந்து ஒரு ஆலமரம்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அதனுடைய வேர்களும் விழுதுகளும் வந்து பல மொழிகள்லாம் இருக்குது. தேவராய பாவனர் வந்து கிரேக்கத்துக்கும் தமிழுக்கும் எப்ரேய மொழிக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ற சமயத்துல எல்லாரும் வந்து ஒரு மாதிரி எள்ளி நகையாடினாங்க. இப்ப அப்படி இல்லை, நமக்கு ஏராளமான தரவுகள் கிடைக்குது. ஜப்பானிய மொழிக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்குது. உரல் அல்டைக்கு ஃபேமிலி அண்ட் டிரவிடியன் ஃபேமிலி, தேர் இஸ் சம் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு கால்டூல் சொல்லிட்டு போனாரு. இப்ப சுசுமானோ என்கின்ற அறிஞர் ஏராளமான ஆராய்ச்சிகள் வந்து பண்ணாரு. இலங்கையைச் சேர்ந்த சண்முகதாஸ், அவருடைய மனைவி மனோன்மணியம் சண்முகதாஸ், சுசுமானோ இவர்கள் இணைந்து வந்து ஏராளமான தரவுகளை வந்து கொண்டு வந்தாங்க. மொழி நிலையில தான் தொடர்பு இருக்குன்னு முதல்ல நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா, ஜப்பானியர்களுடைய பழைய இலக்கியங்கள், அது வாய்மொழி இலக்கியமாக இருந்து 7ஆம் நூற்றாண்டில் தொகுக்கப்பட்ட மன்யோஷு என்கின்ற தொகுப்பு, கொஜிக்கி என்கின்ற தொகுப்பு. இந்த மன்யோஷிய பாத்தீங்கன்னு சொன்னா, சங்க அகப்பாடல்கள் அப்படியே நமக்கு நினைவூட்டுறா போல இருக்கும். அகப்பாடல் மரபுகள், அகப்பாடல் பின்புலன்கள் எல்லாத்தையும் நீங்க மன்யோஷியில பார்க்க முடியுது. அதே போல புறப்பாடல்களுடைய இயல்புகளை வந்து கொஜிக்கியில பார்க்க முடியுது. எப்படி இந்த அகம்புறம் என்கின்ற கூறுபாடு நமக்கே உரியது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம், ஜப்பானிய மொழியிலும் இருக்கிறத இப்ப நம்ம பாக்குறோம். அதே மாதிரி வந்து அந்த ஒரு முக்கியமான அவருடைய கண்டுபிடிப்பு என்னன்னு சொன்னா, கொசோகட்சு என்கின்ற ஒரு பண்டிகை, ஜப்பானிய விவசாய மக்கள் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை. அதை ஆராய்ச்சி பண்ற சமயத்துல பொங்கலை மாதிரி வருது. பொங்கல் January 14 ஆரம்பிக்குது, கொசோகட்சும் January 14 ஆரம்பிக்குது. பொங்கல் 3 நாள் நடக்குது, இதுவும் அதே மாதிரி 3 நாள். பொங்கல் முடிகிற சமயத்துல பொங்கலோ பொங்கல் இவங்க சத்தம் போடுறாங்க, அவங்க கொங்காரோ கொங்காரோன்னு சத்தம் போடுறாங்க. அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற சமயத்தில் இந்த பொங்கலும் ஹொங்காரும் பொங்கல் என்கின்ற ஆரிஜினல இருந்து ஹொங்காரு வந்தது போல தெரியுது. அதனால்தான் சுசுமானம் என்ன சொன்னார், ஜப்பானிய மொழி தமிழில் இருந்து பிறந்ததுன்னு தமிழர்களாகிய நாம சொல்லல, ஜப்பானிய அறிஞர் சொன்னாரு. அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது, அதுக்கு நிறைய ஆதரவும் இருந்தது. தமிழ் சுலபில் போன்ற அறிஞர்கள் முதல்ல எதிர்த்தாங்க, அப்புறமா வந்து அவங்க வந்து அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. அது போல கொரிய மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள ஆராய்ச்சி, இதுல கொரியர்கள் நிறைய பண்றாங்க, நிறைய ஆராய்ச்சி பண்றாங்க. இப்ப கூட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கொரியர் ஜம்னம் கிம், அவர் வந்து கனடாவில் இருக்கிறாரு, அவரை அழைத்து சில கட்டுரைகள் எல்லாம் படிக்க சொன்னோம், ரொம்ப சிறப்பா அமைஞ்சது. அது ஏற்கனவே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால ஹியூபர்ட் என்பவர் வந்து சிமிலாரிட்டி பிட்வீன் கொரியன் அண்ட் டிரவிடியன் சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அது போல பினிஷ் லாங்குவேஜ் ஹங்கேரியன், ஹங்கேரியன் தமிழ் சிமிலாரிட்டி பற்றி பாலின் சொல்லிட்டு ஒரு பெரிய அறிஞர் எழுதியிருக்கிறாரு, பரோ சில கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. இதே மாதிரி செமிட்டிக் மொழிகள், சித்தியன் மொழிகள், சுமேரிய மொழிகள், எலாமைட்டு மொழி போன்ற உலக மொழிகளோடு தமிழுக்கு வந்து ஒட்டுறவு இருக்குது. இந்த உறவுகளுடைய வேர்களை தேடி நம்ம கண்டிப்பா வந்து போக வேண்டிய ஒரு நிலையில் நம்ம இருக்கிறோம். அதனால இப்ப தமிழ் ரிசர்ச் சொல்றது ஒரு ஐசோலேட்டட் ஃபினாமினன் அல்ல, இதை வந்து பல நாட்டு அறிஞர்களும் இணைந்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு ஆராய்ச்சியா நமக்கு இப்ப தெரியுது. பல நாட்டு அறிஞர்கள் மட்டுமல்ல, ஒரு மல்டி டிசிப்ளினரி பல துறைகளும் சேர்ந்து வந்து தமிழ் ஆராய்ச்சியில் ஈடுபடும் போது மட்டும்தான் வந்து வள்ளுவர் சொன்னது போல வந்து மெய்ப்பொருள் காண முடியும்.
இறுதியாக உங்கள் சிந்தனைகளில் இதுவரை பேசப்படாதது ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன்.
செய்தது ரொம்ப குறைவு தான், செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. தமிழை பொறுத்தவரையில் வந்து நாம வந்து எப்பவுமே நாங்க 2 விதமான ஆராய்ச்சி சொல்லுவோம். தமிழ் ஆராய்ச்சி வந்து பிற நாடுகளில் வந்து ரொம்ப தீவிரமா நடக்குது, அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இல்லாதது போல எங்களுக்கு ஒரு குறைபாடு தோன்றுது. ஏன்னு சொன்னா இப்ப 3 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு கையேட்டு நூல் வெளியிட்டேன், அதனுடைய தலைப்பு என்ன கொடுத்திருந்தேன்னு சொன்னா, கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் பை த நான் தமிழ், தமிழர்கள் அல்லாத பிறர் வந்து தமிழ் ஆராய்ச்சியில வந்து ரொம்ப வேகமா ஈடுபடுறாங்க. அது ஒரு 350 அறிஞர்களை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன். ஒவ்வொரு நாடுகளிலும் வந்து தமிழ் ஆராய்ச்சி பண்ணுகிற அறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய சாதனைகள் நிறைய, அதை வந்து இணைக்கணும். தமிழ் ஆராய்ச்சி உலகம் வந்து இருவேறுபட்ட உலகமா இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் ஆராய்ச்சியாளர்களுக்கு கமில் சுலபில் அல்லது ஆஷர் அல்லது டேவிட் பக் இப்படிப்பட்ட பிற நாட்டு அறிஞர்களோடு தொடர்பு இல்லாமல் இருக்குது. இந்த பிற நாட்டு அறிஞர்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் நல்ல அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த ஒரு ஒருங்கிணைப்பை கூட வந்து செய்வதற்கு பல முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறோம். அதை ஏற்கனவே IITR ஒரு நல்லா செய்துட்டு இருந்தது, உலக தமிழ் மாநாடுகள் எல்லாம் நடத்தப்பட்டன. அந்த முயற்சிகளும் வந்து இன்னும் கொஞ்சம் கூட தீவிரப்படுத்தணும். தீவிரப்படுத்துற சமயத்துல வந்து ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல தமிழ் ஸ்டடிஸ் நம்ம எடுத்து செல்ல முடியும். அதுக்கு மொழிபெயர்ப்பு ரொம்ப தேவையா இருக்குது. இப்ப செம்மொழின்னு நம்ம பேசினா கூட வந்து சங்க இலக்கியங்கள் கூட முழுமையாக மொழிபெயர்க்கப்படவில்லை. இந்த மொழிபெயர்ப்புகளை எல்லாம் முறையாக செய்யணும், திட்டமிட்டு செய்யணும், நிறுவன ரீதியாக செய்யணும். தமிழ் ஆராய்ச்சின்னு சொன்னா ஏதோ விழாக்கள் பட்டிமன்றங்கள்னு நினைக்கிற மனப்போக்கு மாறணும். தோல்ல ஒரு பெரிய சுமையை சுமக்கிறது போல, லைக் த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ சோல்ஜர், ஒரு சீல் ஆஃப் ஏ மிஷினரி, அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு பணியாற்ற சமயத்துலதான் தமிழுக்கு ஏராளமா செய்ய முடியும்.
தமிழ் ஆராய்ச்சியிலும் தமிழ் மொழி வளர்ச்சியிலும் உங்கள் பணி மேலும் தொடர SBS வானொலியின் தமிழ் ஒலிபரப்பினூடாக வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி.
அந்த இலக்கை நோக்கித்தான் நடை போடுகிறோம்.